إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுவினுடைய பேரருளால் ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய ஈமான் நம்பிக்கை எவ்வாறு இருந்தது, அவர்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் எப்படியெல்லாம் சிலாஹித்து குறிப்பிடுகிறான், எதனால் அவர்களை சிலாஹித்து கூறுகிறான் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். அன்புள்ளவர்களே, சஹாபாக்கள் நபித்தோழர்கள், நபித்தோழர் என்ற அந்த பட்டத்தை அடைவதற்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் அவர்கள் ஜாஹிலியாவுடைய காலத்தில், அறியாமை காலத்தில் அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். அறியாமை காலத்து வாழ்க்கை என்றால் உண்மையிலேயே கற்பனை செய்து பார்த்திருக்க முடியாத அளவிற்கு, அந்த அளவிற்கு மடமையில இருந்தார்கள். தீமையான காரியங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று குடி போதை பொருட்களை சாப்பிடக்கூடியவர்களாகவும் மதுபானங்களை அருந்தக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய வீட்டில குடித்தண்ணீர் சேமித்து வைப்பதை போன்று மதுபானங்களை எல்லாம் சேமித்து வைத்து குடித்து வந்து இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்திருக்கிறார். அவ்வாறு தூதராக தேர்வு செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அழகான முறையிலே அல்லாஹுனுடைய வசனங்களை எடுத்து ஓதி காண்பித்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தினார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், நிச்சயமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் பேர் உபகாரம் செய்திருக்கிறான். என்ன பேர் உபகாரம்? இஸ் பாசஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுசிஹிம், அவர்களிலிருந்து அவர்களிடத்தில் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். அந்த தூதர் எத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுனுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். ஒய்யு ஜக்கீஹிம், அவர்களை பக்குவப்படுத்துகிறார். ஒய்யு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ஒய்யின் கானு மின் கபுலு லஃபி பலாலிம் முபீன், நிச்சயமாக இதற்கு முன்னால் இவர்கள் பகிரங்கமான தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் பேசுறான். அப்போ அன்றைய காலத்தினுடைய மக்கள் சஹாபாக்கள் என்ற பட்டத்தை பெறுவதற்கு முன்னால் எப்படியெல்லாம் இருந்தார்கள்? பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தார்கள், மொடா குடியர்களாக இருந்தார்கள், வட்டியே அவர்களிடத்தில்தான் அதிகமாக மூழ்கி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்த அவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகப்பெரிய அருள் செய்திருக்கிறான். என்ன அருள்? அவர்களிலிருந்தே ஒரு தூதரை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்க காண்பிக்க அவர்களுக்கு பக்குவம் ஏற்படுகிறது.
அதை பக்குவப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை வைத்து பக்குவப்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வுடைய வசனங்களை வைத்து பக்குவப்படுத்துகிறார்கள். மட்டுமல்ல, குர்ஆனிய அறிவையும் கற்றுக் கொடுக்கிறார்கள், வேதத்தினுடைய ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில சஹாபாக்களாக, நபித்தோழர்களாக மாறினார்கள். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொன்னால், அவர்களை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் முன்னுதாரணமாக, முன்மாதிரி சமுதாயமாக அந்த சஹாபாக்கள் திகழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் அவர்களுடைய நம்பிக்கையை பற்றி சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி ஃபகதிஹ்தது வஇன் தவல்லௌ ஃபஇன்னமாஹும் ஃபீ ஷிகாக். அல்லாஹ் சொல்கிறான், இறை மறுப்பாளர்கள், நயவஞ்சகர்கள், இவர்கள் நபித்தோழர்களாகிய நீங்கள் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ, விசுவாசம் கொண்டிருக்கிறீர்களோ, அதுபோன்று அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழி அடைந்து விடுவார்கள். இந்த நேர்வழி அவர்கள் புறக்கணித்தால், இந்த ஈமானை அவர்கள் புறக்கணித்தால், அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை தான் சந்திப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்திக்கணும். அல்லாஹ் வெறுமனே மறுப்பாளர்கள், இறை மறுப்பாளர்களை பார்த்து நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் சொல்லல. எப்படி சொல்றான்னு சொன்னா, நபித்தோழர்களை முன்னுதாரணமாக வைத்து நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்களோ அது போன்று அவர்களும் நம்பிக்கை கொண்டால் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபித்தோழர்களுடைய ஈமானை அல்லாஹ் சிலாகித்து சொல்றான். அல்லாஹ் சொல்லலாம், வெறுமனே குர்ஆனை நம்புங்கள், தூதரை நம்புங்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, நபித்தோழர்கள் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அது மாதிரி அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவார்கள், நேர்வழியை பெற்று விடுவார்கள். அவர்கள் இந்த ஈமானை புறக்கணித்தால், அவர்கள் இந்த நம்பிக்கையை புறக்கணித்தால், அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை தான் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்ப இங்க நம்ம சிந்திக்கணும், நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அவர்கள், இப்படி அல்லாஹுவே சிலாகித்து சொல்லப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்பதை நாம பார்க்கலாம். அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கலாம். இதுல நமக்கு நிறைய படிப்பினம் இருக்குது. நம்ம என்ன சொல்வோம், நாங்கெல்லாம் வந்து பரம்பரை முஸ்லிம்கள் இல்லையா? ஒரு புதுசா யாராவது இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட இரண்டாவது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை தான் பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே புதியதாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவருடைய ஈமானையே, நம்முடைய ஈமானையும் கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா, அவருடைய ஈமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்? புரிந்து வந்திருக்கிறார்கள், அறிந்து படித்து கற்றறிந்து வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை விளங்கி வந்திருக்கிறார்கள். நாம் அப்படி இல்லை. நம்முடைய தாய் தந்தை இஸ்லாத்துல இருந்தாங்க, முஸ்லீமா இருந்தாங்க, அவங்களுக்கு பிறந்தா நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம், அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சஹாபாக்கள் அவர்களுடைய ஈமானை கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளவு அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த போதிலும் ஈமானை கொஞ்சம் கூட அவங்க விட்டு கொடுக்கல, அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க, ஈமான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஈமான் கொண்டதை போல அவங்க ஈமான் கொண்டா அவங்க நேர்வழி அடைந்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சு அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், விளங்க முடியுது. அடுத்தது அன்புள்ளவர்களை, நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, உண்மையிலேயே அவங்கள்ட்ட நம்ம நிறைய படிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் நெடுகிலும் சஹாபாக்களை புகழ்ந்து சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, நபியே ஒரு சமுதாயத்தை நீங்கள் காண மாட்டீர்கள், எப்படி காண மாட்டீர்கள், அவர்கள் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பி இருக்கிற ஒரு கூட்டம். அந்த சமுதாயம் தங்களை பெற்றெடுத்த தந்தையர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்வார்களேயானால் அவர்களை இந்த சமுதாயம் நேசிக்காது, நேசிப்பவர்களாக நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க ஒரு செய்தியை சொல்றான். இங்க நம்ம சிந்திக்கணும், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரெல்லாம் மாறு செய்யறாங்களோ அவங்களை எல்லாம் அந்த சஹாபாக்கள் நேசிக்க மாட்டாங்க, அந்த விஷயத்துல வெறுப்பாங்க. அது யாராக இருந்தாலும், தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக குடும்பமாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள், வெறுப்பார்கள். அப்போ அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய ஈமான் உறுதியாக இருந்திருக்கிறது. இந்த சஹாபாக்களை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது என்ன சொல்கிறான் என்றால், இவர்களை ஜன்னத்தில் சுவர்க்கத்தில் நுழைவிக்க செய்வோம், அந்த சுவர்க்கத்தின் கீழே ஆறுகள் ஓடுகின்றன, இதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அழகான சான்றிதழ சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ் இவர்களுடைய உள்ளங்களில ஈமானை பதிவு செய்து விட்டான், அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். அல்லாஹ் இவர்களுக்கு தன்புறத்திலிருந்து ஒரு சக்தியை கொடுத்து இன்னும் வலுப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களா இல்லையா? அப்படி இஸ்லாத்தை ஏற்கும் போது பல பிரச்சனைகள் வந்தன, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தன, சமுதாயத்தில் பிரச்சனைகள் வந்தன. இஸ்லாத்தை தழுவுவதற்கும் கூட அவர்களால் சுதந்திரமாக வர முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தில் அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறோம், அதனுடைய பெருமதி நமக்கு விளங்கல. ஆனா அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்து வந்தாங்களே, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, மறைத்து வந்திருக்கிறாங்க. மறைமுகமான தாவா ஒரு அறைக்குள்ள இருந்து இஸ்லாத்திற்குள்ள தழுவி இருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கு வந்த போது கூட, வந்த பிறகும் கூட நாங்க முஸ்லீம் என்று சொல்ல முடியாத அளவிற்கும் சில காரணங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையும் அடைந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். இஸ்லாத்தை ஏற்றதினால் அவர்களுடைய சொத்துகள் சுகங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அன்றைய மக்கத்து குஃபார்கள் காஃபிர்கள் விட்டு விடவில்லை, அந்த அளவுக்கு பயங்கரமான அளவுல துன்புறுத்தப்பட்டார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பாக எப்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஊர் மக்கள் சும்மா விட்டார்களா? இருக்கிற அத்தனையும் பிடுங்கி விட்டு, சொந்த ஊரை வீட்டையும் விட்டு அப்புறப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் சஹாபாக்கள் அடைந்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான், இவர்களுடைய உள்ளங்களில் ஈமானை அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். இவர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஏற்படும் போது அல்லாஹ் தன்புறத்திலிருந்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு சான்றிதழ், இது யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்றிதழ். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை திருப்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சான்றிதழ் இருக்குது இல்ல, அல்லாஹுடைய திருப்தி அவர்களுக்கு இருக்கிறது, இவர்களும் அல்லாஹுவை திருப்தி கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது, இதை விட ஒரு மனுஷனுக்கு இத பெரிய ஒன்றுமே இருக்காது. அல்லாஹுடைய திருப்தி உறுதி என்று சொல்லிவிட்டால் இதை விட வேற என்ன சிறப்பு இருக்கிறது? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை வழங்கி இருக்கிறான். காரணம் என்ன? அவர்களுடைய ஈமானால், அவர்களுடைய மார்க்க பற்றால், அவர்களுடைய மார்க்க உறுதியால், அதுதான் அவர்களை மிகப்பெரிய அளவுல கொண்டு போகுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இவங்க யாரு தெரியுமா? உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹுனுடைய படையினர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யறான்னு சொல்றான். அப்போ சொல்லிட்டு சொல்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய படையினர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்ப சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஈமானால் உயர்ந்து இருக்கிறாங்க. நம்முடைய ஈமான கொஞ்சம் கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்க. ஈமான் சொன்ன பொதுவாகவே ஈமான் கூடும் குறையும், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். ஆனா நம்முடைய நிலைமை என்ன? ஒரேடியா குறைந்து கொண்டே தான் போகுது, ஈமான் கூடுற மாதிரி தெரியல, சார்ஜ் ஃபுல்லா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஈமான் கூடும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் குறையும், இது இயற்கை. ஆனா கூடுறதுக்கு பேச்சே இல்லை, அந்த அளவுக்கு தான் நம்முடைய நிலைப்பாடு, ஈமான் நம்பிக்கை இருக்குது. இது மாறணும். இப்ப ஈமான்ல உறுதியாக இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழு பாதுகாப்பு கொடுக்கிறான். அதே போன்று அவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கிறது. யாருடைய திருப்தியும் தேவை, அல்லாஹுடைய திருப்தி வேணும். அந்த திருப்தி கிடைத்து விட்டால் அதை விட நமக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது சன்மானம் வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய திருப்தியை பெறணும், அதை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அடைந்தார்கள். அவங்க யாருடைய திருப்தியும் பெறல, யாருடைய திருப்தியை அடைவதற்கு அவங்க ஆசைப்படல. அவங்க இஸ்லாத்தை ஏற்றதுனால பெற்ற தாயிங்க, பெற்ற தாயி இஸ்லாத்தை விட்டு நீ மாறிவிடு, நேற்று கொண்டு வந்த முஹம்மதுடைய கொள்கையா உனக்கு பெரியது, நம்ம முன்னோர்களான மூதாதையர்களான எப்படிப்பட்ட ஒரு கொள்கையில நம்ம இருந்திருக்கிறோம் இப்படின்னு சொல்லி நீ விட்டுருன்னா சொன்னாங்க. அழுது பார்த்தாங்க, பட்டினியோட இருந்தாங்க, அதுவும் மூத்த வயதுள்ள ஒரு தாய் அந்த அளவுக்கு இருக்குது. சஅது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு, சஅது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு கொஞ்சம் சிந்திக்கணும். அந்த அளவுக்கு அவருடைய ஈமான்ல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இந்த தாய் சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேற வரையிலும் நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க. அந்த தாயும் கூட சும்மா ஒரு வெட்டு வார்த்தைக்கு சொல்லுவாங்களே அது மாதிரி சொல்லல, சொல்லி அதே மாதிரி இருந்தாங்க. குடிக்கல, சாப்பிடல, 3 நாட்கள் இப்படி இருந்து மயக்கமுட்டு கீழதான் விழுந்தாங்க. அந்த நேரத்திலும் கூட சஅது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கூட ஈமான்ல இருந்து அவங்க பின்வாங்கல. இது யாராக இருந்தாலும் தாய் என்று சொல்லும் போது வரதான் செய்யும். ஆனா அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, கொள்கையா தாயா, அல்லாஹ் பெரியவனா, என்னுடைய தாய் பெரியவளா, அதைத்தான் அவங்க பார்த்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவ்வளவு உறுதியாக இருந்ததுக்கு பின்னாடியும் 3 நாளைக்கு பிறகும் கூட அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, தாய் இவ்வளவு கொள்கையில உறுதியா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர்களையும் சிந்திக்க வைத்து பிற்காலத்தில் அவர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப சஅது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு ஈமான கொஞ்சம் பாருங்க. நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டி ஈமான இழந்துடுறோம். கொள்கை அகீதா அதெல்லாம் விடுங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஈமான நம்ம என்ன செஞ்சிடறோம், அடகு வச்சிடறோம், ஈமான இழந்துடுறோம், கொஞ்சம் கூட ஈமான நம்ம நிக்க மாட்டிருக்கு. ஆனா அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம நிறைய செய்திகளை பார்க்கலாம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்றான், நீங்க நம்பிக்கை கொண்டது போல அந்த மக்களும் நம்பிக்கை கொண்டா நிச்சயமாக அவங்க நேர்வழி அடைவாங்க. நீங்க கொண்டிருக்கிற நம்பிக்கையை அவங்க மறுத்தா அவர்கள்ட்ட பிரச்சனை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்போ கொஞ்சம் சிந்திக்கணும் அன்புள்ளவர்களே. எனவே நம்முடைய ஈமான நம்ம சரி செய்யணும், சுய பரிசோதனை செய்து பார்க்கணும், நம்முடைய ஈமான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்து சரி செய்யப்பட்டு இன்னும் ஈமானை வலுவூட்டணும். உண்மையான மூமின்கள் அப்படித்தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல 2வது வசனத்துல சொல்லும் போது, இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ஸுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான மூமின்கள் யார் என்றால், மூமின்னா நம்ம அளவு பேர்ல தான் வச்சிருக்கிறோம், அப்துல் காதிர், அப்துல் ரஹ்மான், அப்துல்லா இப்படின்னு ஏதாவது ஒரு பேரை தான் நம்ம அதை ஒரு மூமின் நினைச்சிருக்கிறோம், ஒரு முஸ்லீம்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய டெஃபினேஷன் விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ் என்று நினைவு கூறப்பட்டால் அந்த மூமின்களுக்கு, அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அவர்களுடைய ஈமான் ஏற்கனவே இருந்த ஈமானை விட சற்று அதிகரிக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹுவிடத்தில் தான் பாதுகாவல் தேடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இவர்கள் யார், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், நாம் கொடுத்தவற்றிலிருந்து நல்வழியிலே செலவு செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இதை முடிக்கிறான். உலாய்க ஹுமுல் மூமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, வெறும் உலாய்க ஹுமுல் மூமினூன நிப்பாட்டல, ஹக்கா இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப உண்மையான மூமின்கள் சொன்னா உண்மை இல்லாத மூமின்களும் இருக்கத்தான் செய்வாங்க இல்லையா, அதைத்தான் இங்க உறுதிப்படுத்துறேன், இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அப்போ குர்ஆன் வசனம் நமக்கு ஓதி காண்பிக்கப்பட்டா, நபி மொழிகள் நமக்கு நினைவூட்டப்பட்டால் நம்முடைய ஈமான் அதிகரிச்சு போய்கிட்டே இருக்கணும். அந்த நிலையில இருக்கிறோமா இல்லையா என்பதை நானும் நீங்களும் இந்த நேரத்துல சிந்திக்கணும். எனவே அன்புள்ளவர்களே, ஈமானை உறுதிப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இன்னும் அதாவது வலுவூட்டப்பட்டு அதுல வந்து நம்ம மார்க்கத்துல உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை நாம பெறணும், அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒன்றை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானா என்று கூறி முதல் ஹுத்துபாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே மிகப்பெரிய துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்திக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூட ஈமானை இழக்கவில்லை, அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில உறுதியாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சஹாபாக்கள் அல்லாஹுடைய திருப்தி மட்டும்தான் வாழ்க்கையில எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள். இந்த துன்யாவை, இந்த உலக வாழ்க்கையை தெளிவாக அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் போகத்தான் போறோம், அல்லாட்ட போய் சேரதான் போறோம். ஏன்னா அல்லாஹ் தந்த உயிர், உயிர் நமக்கு சொந்தமானது கிடையாது. அப்போ அல்லாட்ட நம்ம போய் நிக்கணும் சொன்னா அதுக்குரிய தயாரிப்புகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற சிந்தனை சஹாபாக்கள்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதான் ஈமான். ஈமான் செய்யக்கூடிய மாற்றங்கள் தான் உண்மையிலேயே நம்மை பண்படுத்தும். சஹாபாக்கள் எப்படி மாறினாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்காட்ட ஓதிக்காட்ட அவங்களுடைய உள்ளங்கள் அப்படியே பக்குவப்பட்டு கொண்டே இருந்தன. அதுதான் யதார்த்தமான வரலாறை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும் சொன்னா எப்படி அதிகரிக்கும், சும்மா உட்கார்ந்து அதிகரிக்காது, குர்ஆனை படிக்கணும், அது போன்ற கல்வி கூடங்கள்ல போய் இணையணும், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குரிய வழிமுறைகளை மேற்கொள்ளணும். இப்படி இருந்தாதான் ஈமான வந்து காப்பாற்ற முடியும். இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக ஈமான் நம்மை விட்டு போய்விடும். எனவே இதுல நம்ம உறுதியாக இருந்து சொற்ப காலம்தான் இந்த உலகத்துல வாழ போறோம். சஹாபாக்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு மனைவி பிள்ளைங்கள்லாம் இல்லையா, அவங்களுக்கு குடும்பம் இல்லையா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சஹாபாக்களுடைய வரலாறுன்னு சொன்னா அது அவர்களால இருக்க முடியும், நம்மால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி, அது அந்த காலம் இது இந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மார்க்கத்தை அவங்களுக்கு மட்டும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அப்படி வச்சு நம்மால பின்பற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு அல்லாஹ் வச்சிருப்பானா? இல்ல. மார்க்கம் என்பது ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இது நேர்வழி காட்டி குர்ஆன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம், பின்பற்றலாம். அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம படித்து பார்த்து அதுல எப்படி அவங்க நடந்து கொண்டாங்க அப்படின்றத நம்ம நிறைய பார்க்கலாம். சஹாபாக்கள் உண்மையிலேயேங்க எப்பொழுதுமே அவங்க மரணத்தை எதிர்கொண்டு இருந்தாங்க, மரண சிந்தனையோட இருந்தாங்க. உண்மையிலேயே மரண சிந்தனை நமக்கு வந்துட்டாலே நம்ம அல்லாஹ்வுடைய அச்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், இபாதத்துகளை செய்யணும்ன்ற பக்குவம் நமக்கு வந்துடும். இந்த மரண சிந்தனை இல்லைன்னா பிரச்சனை தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்குலாம் மரண சிந்தனையோட இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒன்று ரெண்டு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸா தொழ வைக்கிறாங்க. அப்படி ஜனாசா தொழ வைக்கும் போது கூடுதலாக ஒரு துவாவை ஓதுறாங்க. ஜனாசாவுக்குன்னு உள்ள அந்த முறைகளை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மா பாயிது பைனி வ பைன கதாயாய நம்ம ஓதுவோமா இல்லையா, இந்த துவாவை ஜனாசாவில் ஓதுறாங்க. பின்னால இருந்த ஒரு சஹாபி இதை காதால கேட்கிறாங்க. இப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் சத்தமிட்டு ஓதி இருக்கிறாங்க. இப்ப பின்னால இருந்த அந்த சஹாபி அவங்க உள்ளத்துல நினைத்து சொல்றாங்க, ஜனாசா தொலை வைக்கப்படுகிற அந்த ஜனாசா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜனாசாவை தொலை வைக்கிறாங்களோ அந்த தொலை வைக்கப்படுகிற அந்த ஜனாசா நானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இது உண்மையில உள்ளத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை. இந்த துவாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவாவுக்கு சொந்தக்காரனாக நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு மரண சிந்தனையோட இருந்திருக்கிறாங்கன்றது பாருங்க. அப்ப அவங்களுடைய ஈமான் தான் அதை அப்படி மாத்தி இருக்குது. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு பெண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஆடையை வந்து தயாரிச்சு தானாகவே நெய்தல் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுக்கறாங்க, அன்பளிப்பா கொடுக்கறாங்க. அன்பளிப்பா கொடுத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆடை அவங்களுக்கு தேவையுடையதாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் புகாரியில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பெண்மணி வந்து கொடுக்கறாங்க, அதை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு போய் அறைக்குள்ள போய் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வெளியே வந்து சபையில உட்கார்றாங்க. உட்காரும் போது ஒரு தோழர் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸ தாங்கலன்னு கேட்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் கோபம் வந்துச்சு. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்டா அவங்க தர மறுக்க மாட்டாங்க. அது அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பண்பு. தன்னிடத்துல இல்லை என்றாலும் கூட அடுத்தவங்கள்ட்ட வாங்கியாவது அதை கொடுப்பாங்க, மற்றவர்களையாவது அதை சொல்லி அதை தூண்டுவாங்க. தன்னிடத்துல இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சிறப்பிற்குரிய குணம் அதுதான், இல்லை என்ற எதை கேட்டாலும் அவரிடத்துல இல்லை என்ற பதிலே வராது. நம்மகிட்ட அது அப்படியே மாற்றம், எதை கேட்டாலும் இல்லைன்ற பதில் தான் வரும், இருக்குன்ற பதிலும் வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும் போது சஹாபாக்கள் கோபப்படுறாங்க, இப்படி கேக்குறியேன்னு சொல்ற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டாங்க, நேரம் உள்ள போய் திரும்ப கலட்ட போயிட்டாங்க. போகும்போது சஹாபாக்கள் கேட்ட அந்த சஹாபியை பார்த்து பேசுறாங்க, பயங்கரமா சத்தம் போடுறாங்க, இப்படி கேட்கலாமா அப்படின்ன மாதிரி சத்தம் போடுறாங்க. அப்போ அதை கையில வாங்கி வச்சுட்டு சொல்றாங்க. அந்த சஹாபி சம்பந்தப்பட்ட சஹாபி சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா இதை கேட்டேன், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது அணிந்த இந்த உடை நான் மரணித்ததற்கு பிறகு எனக்கு கஃபன் ஆடையாக இருக்கக்கூடாதா, அதை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் மரண சிந்தனையோடையே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இது மிகப்பெரிய அளவுல பார்க்கலாம். அப்போ அவருடைய வாழ்க்கை முழுக்க ஈமான் நிரம்பி இருந்தது, மரண சிந்தனை அவரிடத்துல இருந்தது, அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, இந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஈமான் இருந்தா உண்மையிலேயே நம்ம எதற்கும் கவலைப்பட தேவையே இல்லை. ஒலா தஹினு ஒலா தஹசனு வ அன்தும்ல் அஅலவுன இன் குந்தும் முஃமினீன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க துன்பப்படாதீங்க, கோழையாகி விடாதீங்க, ஈமான் உங்களிடத்துல இருந்தா நீங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப ஈமான் இருந்துன்னு சொன்னா எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை என்ற அந்த வசனத்தை நம்ம நினைவு கூறணும். அன்புள்ளவர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு சஹாபி, அந்த சஹாபி தங்களுடைய அந்த மரண நேரத்தில் கடைசி நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. செவர்ல அப்படியே முட்டி உட்கார் நின்று உட்கார்ந்துகிட்டு பேசுறாங்க. அப்ப உட்கார்ந்து முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மகன் கேட்கிறாங்க, பாப்பா ஏன் நீங்க இப்படி சுவர்ல முட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அழுகுறாங்க, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, மகனே என்னுடைய வாழ்க்கையில நான் மூன்று படித்தரங்களை தாண்டி நான் வந்திருக்கிறேன், அந்த படித்தரங்களை நான் நினைத்து நான் பயப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னு நான் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் எத்தனையோ பாவங்களை நான் செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ பாவங்களை நான் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா, நான் அந்த பாவங்கள் செய்த நிலையிலேயே நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா நான் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக நான் போயிருப்பேன், நரகவாதியாக மாறியிருப்பேன், அதை நான் நினைச்சு பயப்படுறேன். பின்னால் இஸ்லாத்துக்கு நான் தழுவ வந்தேன், அப்படி தழுவ வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டுங்கள் என்று சொன்னார்கள். நான் எனது கையை நீட்டினேன், பின்பு மடக்கிவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாலக்கையா அம்ர், அம்ரே உனக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், நான் இஸ்லாத்திற்குள் வருவதாக இருந்தால் எனக்கென்று ஒரு நிபந்தனை இருக்கிறது என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஷ்தரித்து பிமாதா, நீங்க என்ன நிபந்தனையை வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், நான் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன், அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று நான் கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே உங்களுக்கு தெரியாதா, அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கபலஹு, இஸ்லாத்திற்குள் ஒருவர் வந்தால் அதற்கு முன்னால் செய்த அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அதே போன்று சொன்னார்கள், வ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கபலஹு, ஒருவர் ஹஜ் செய்தால் அதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், இதுவும் உங்களுக்கு தெரியாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று இந்த நிலையை சொல்லும் போதுதான் நான் கையை நீட்டினேன். அதற்கு பிறகு நான் நினைத்து பார்த்தேன், அந்த நேரத்தில் எனக்கு மௌத்து வந்திருக்க கூடாதா, கலிமாவை நான் ஏற்றுக்கொண்ட அந்த மறு நிமிடத்திலேயே என்னுடைய உயிர் பிரிந்திருக்க கூடாதா, அவ்வாறு பிரிந்திருந்தால் நான் சொர்க்கத்தில் சொர்க்கவாதியாக போயிருப்பேனே, அதற்கு பிறகு எனக்கு பல்வேறுபட்ட பொறுப்புகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள், அந்த பொறுப்புகளை எல்லாம் நான் சரிவர செய்தேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டார்கள் அந்த நபி தோழர் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே மகனே, நான் மரணித்து விட்டால் என்னை கபூரில் அடக்கம் செய்ததற்கு பின்னால் உடனடியாக நீங்கள் அங்கிருந்து நீங்கள் திரும்பி விட வேண்டாம், எனக்காக நீங்கள் அங்கிருந்து துவா செய்யுங்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தால், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு அதை மக்களுக்கு பங்கு வைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நேரங்களை கொடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அந்த நபித்தோழர் கேட்டார்கள் என்ற செய்தியை சஹி முஸ்லிம் என்ற நூலில் நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. கடைசி தருவாயில கூட நம்ம சொர்க்கவாதியா நரகவாதியா அல்லாஹ் நம்ம எப்படி வைத்திருக்கிறான் என்று தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். நான் இஸ்லாத் தலவுக்கு முன்னாடி போயிருந்தா நரகவாதியா ஆயிருப்பேன், இஸ்லாத்தை தழுவுன உடனே நான் அந்த நேரத்தில் என்ற பாவங்கள்லாம் அழிக்கப்பட்ட நிலையில உடனடியாக எனக்கு மரணம் வந்திருந்தால் நான் சொர்க்கவாதியாக போயிருப்பேன். எனவே இப்போது நான் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் பல்வேறு விதமான பொறுப்புகளை எனக்கு கொடுத்தார்கள். நான் இஸ்லாமிய சூழலில் வாழ்ந்திருக்கிறேன், அது சரியாக இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை என்று பயந்தார்கள் என்றால் உண்மையிலேயே சஹாபாக்களுடைய ஈமானை நம்ம இங்கதான் பாடமா படிக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன்னாடி போய் நம்ம நிக்க போறோம், அவனுடைய விசாரணை கூண்டுல போய் நிக்க போறோம், அதுக்கு நம்ம என்ன பதில்களை வச்சிருக்கிறோம், என்ன தயாரிப்புகள் நம்மகிட்ட இருக்குது, உயிரை அல்லாஹ் இப்போதே இந்த கணத்திலே எடுத்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதையும் இந்த நேரத்துல நம்ம சிந்திக்கணும். எனவே சஹாபாக்களுடைய ஈமான் அதுபோன்று நம்முடைய ஈமான் அமைய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை சம்பவங்களை எல்லாம் படித்து நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்க்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன்.